இந்த மாலை நேரத்திலும் நாம் சுருக்கமாய் சில காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நாம் கிறிஸ்துவுக்காய் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நேரத்தில் பிசாசோடு நமக்கு பல நேரத்தில் போராட்டம் இருக்கிறது. அதை தேவ பிள்ளைகள் நாம் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் கடிதம் நிருபம் 6:10 நாம் வாசிக்கலாம். எபேசியர் 6:10 நாம் வாசிக்கலாம்.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும்
அவருடைய
சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க
திராணி உள்ளவர்களாகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
ஏனெனில்
மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள
பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும்
நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்துருவாகிய பிசாசை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு தெளிவாய் தெரியணும். ஆமென், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிசாசை நம்ம வாழ்க்கையில எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம அதை ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதை ஹேண்டில் பண்ற முறை தெரிந்தால்தான் அதை நம்ம ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு எது வேணா ஒரு மிஷின், ஒரு பைக் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மோட்டார் பைக்கை ஒருத்தர் வெற்றிகரமாய் தன் கட்டுப்பாட்டுக்குள் ஓட்ட வேண்டும், எந்த விபத்து இல்லாமல் தாறுமாறாய் ஓடாமல் சரியாக அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஓட்டணும்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும். எதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிந்தால்தான் அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் அடக்கி நாம் அதை வைத்து நம்ம மேற்கொண்டு போக முடியும். அதே போலதான் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பிசாசை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியணும், அதை எப்படி கையாளுவது. ஏன்னா அவன் நமக்கு விரோதி, நமக்கு எதிரானவன், நம்மை கெடுக்கிறவன், நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன், நம்முடைய வாழ்க்கையை பாழாக்குகிறவன். இப்படிப்பட்டவனை நம்ம எப்படி கையாளுவது இல்லையா? அதை நம்ம கையாளுவது தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப பிசாசை குறித்து வேதத்திலே பல விஷயங்கள், ஏராளமான காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஆனா இப்போ அதை கையாளுகிற சில முறைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்கள், இதே எபேசு நிருபத்திலேயே 4:27 வாசிக்கலாம்.
பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்.
போதும். பிசாசை எப்படி கையாளுவது அப்படின்னு எடுத்துல ஃபர்ஸ்ட் காரியம், அவனுக்கு இடம் கொடாமல் இருப்பதே அவனை ஹேண்டில் பண்ற முதல் காரியம். அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு இந்த உலகத்தில் ஒரு நபரை ஆக்கிரமிக்கிறான் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இதை நான் விசுவாசிகளுக்கு தான் பேசுறேன், அவிசுவாசிகளுக்கு அல்ல, தேவ பிள்ளை அந்த பிசாசுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடாமல் இருப்பதுதான் அவன் மேல் வெற்றி பெறுகிறதற்கான முதல் படி. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஒரு நபர் ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு என்ன வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? அவங்களை நினைச்சா அவங்களை என்ன வேணா செய்ய முடியும், அவங்களை விபத்துக்குள்ளாக்க முடியும், அவர்களை வியாதிக்குள்ளாக்க முடியும், அவர்களை சமாதானத்தை கெடுத்து விட முடியும், ஏன் அவங்களை கொல்லக்கூட முடியும், நினைச்சா அவங்களை கொல்லக்கூட முடியும். அப்போ பிசாசு ஒரு நபர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர்களை என்ன வேணாலும் செய்ய முடியும். என் வாழ்க்கையில் நான் பிசாசுகளை குறித்து எக்கச்சக்கமாக நேரடியாய் பார்த்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சம்பவங்களை சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சிகரமா இருக்கும். பயங்கரமான சம்பவங்களை எல்லாம் நேருக்கு நேர் வாழ்க்கையை நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த அளவுக்கு பிசாசு மனுஷரை உபத்திரவப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இது ஒரு 24 வருஷத்துக்குள்ள நடந்த சம்பவம். ஒரு பெண்ணுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அந்த ஆவி அவர்களை தொடர்ந்து வந்து இரவு நேரத்தில் அவர்களோடு வந்து அவங்க அந்த பிசாசோட நல்ல இடம் கொடுத்து வச்சிருந்தாங்க. பிசாசோட பேசுவாங்க, அதை வர வைக்கிறது பேசுறது இப்படி அதோட பழகிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அவர்களுக்கு நான் அறிமுகமானேன். அப்பொழுது கர்த்தரை குறித்து சொல்லி அவர்கள் கூட்டத்துக்கு வருகிறதற்கும் இப்படியெல்லாம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுக்கிறதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். வர ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நாள் அப்பதான் முழுசுமா ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜஸ்ட் அப்பதான் வந்தாங்க, கத்தரினை ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பிசாசு அவர்களோடு அந்த இடம் கொடுத்து வச்சிருந்த அந்த பிசாசு, ஏன்னா பைபிள் சொல்லுது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ அவங்க ஆவிக்கு இடம் கொடுத்து அந்த ஆவியை வரவழைப்பாங்க, அந்த ஆவியோடு பேசுவாங்க, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடம் கொடுத்திருந்த நபர் திடீரென்று அந்த காரியங்களை எல்லாம் நிறுத்தி கர்த்தரை தேடணும் அப்படின்னு ஃபுல்லா வரல, தேடணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்த உடனே அந்த பிசாசு அவர்களுக்கு தீங்கு செய்ய ஆரம்பித்தது. சொன்னாங்க, இரவு நேரத்தில் என்னை பயமுறுத்திருந்தது நாங்க முதல் நாள்ல வந்து. ரெண்டாவது நாள் வந்து சொன்னாங்க, வந்து நேற்று அந்த பிசாசு என்னை தாக்கியது சொல்லிட்டு தன் கையெல்லாம் காமிச்சாங்க. ஒரே நகத்துல புரண்டுறது போல கையெல்லாம் காயமே இருந்துச்சு. நான் பார்த்தேன், காயமே அந்த சரீரத்தில் இருந்தது, கையெல்லாம் காயப்பட்டிருந்தது. அப்படி அந்த பிசாசு வந்து அவங்களை தாக்க ஆரம்பிச்சது. சில இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் பிசாசு கர்த்தரை அறியாதவர்களை படாத பாடுபடுத்தும். ஒரு நாள் ஒரு இடத்துல திண்டிவனம் பக்கத்தில் ஒரு கிராமம், அது அந்த கிராமத்தில் போய் ஒரு கூட்டம் நடத்தினேன். கூட்டம் நடத்தி ஏராளமான பிசாசுகள் துரத்தப்பட்டது. அப்போ அந்த இடத்துல ஒரு நாள் அந்த கூட்டம் ஒரு பக்கத்தில் வரும்போது ஒரு நபர் அந்த கூட்டத்துக்கு வரல, எல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவர் பாட்டு நேரம் போய் படுத்துட்டார். பிசாசுக்கு ரொம்ப ஆத்திரம், இந்த கிராமத்தில் இப்படி பிசாசு எல்லாம் விரட்டுறாங்களோ அதுக்கு பயங்கர ஆத்திரம் வந்துச்சு. அது நம்மள ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மனுஷன் ஒரு திண்ணையில படுத்திருந்தார், அந்த பிசாசு சொல்றேன் வந்து அந்த மனுஷனை தூக்கி அடிச்சது, போய் 10 அடி தூரம் போய் தூக்கி போட்டுச்சு. அவனை படுத்து கூட்டத்தில் வந்து ஜபிக்கிறதுக்கு வராம அங்க போய் படுத்திருந்தாலும் அப்படி பறந்து போய் விழுகிறார். ஒரு 10 அடி தூரத்தில் போய் விழுந்து சொல்ல, ஐயோ நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என்ன பிசாசு தூக்கி அடிச்சிருச்சு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு ஜபிக்கிறதுக்கு. அது செய்யறது நமக்கு பிரயோஜனமா தான் இருக்குது. கடைசியில் இருந்தாலும் ஜபிக்க தூங்க போனாலும் ஜபிக்கிறதுக்கு வந்துட்டாரு. ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா பிசாசு இப்படியெல்லாம் மனுஷரை உபத்திரப்படுத்தும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு அதுல தப்பிக்கணும்னு நினைச்சா அது உபத்திரம் பண்ணவே ஆரம்பிக்கும். அப்ப நல்ல ஒரு காரியம், சரியான ஒரு காரியம்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத வசனத்திற்கு மாறாக நாம் செய்கிற எல்லா காரியமும் பிசாசுக்கு சாதகமான காரியங்கள். புரியுதா? வேத வசனத்திற்கு மாறுபாடாக கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்களை செய்வது அல்லது கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை செய்யாமல் போகிறது, இது எல்லாமே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற காரியங்களா இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், பிசாசின் காரியங்கள் எதற்குமே ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் முதல் பாதுகாப்பு. இடத்தை கொடுத்துட்டு அப்புறமா நம்ம குறைசலி பிரயோஜனமே கிடையாது. புரியுதா? இடத்தை கொடுத்துட்டு அப்புறம் பிசாசனை தாக்கிட்டான்னு சொல்றது அர்த்தமே கிடையாது, தவறு நம்ம கிட்ட வந்துடும். ஆகிய நான் சொல்றேன், முதலாவது உங்கள் பாதுகாப்பு எங்க இருக்கிறது என்றால், நீங்கள் அனுதின வாழ்க்கையில் கர்த்தருக்கு சரியானது எது என்பதை பார்த்து அதில் நடக்கணுமே தவிர, ஒரு காரியத்தில் பிசாசுக்கு இடம் உண்டு என்று சொல்லி நாம் கவனித்தால் அந்த காரியத்தில் கவனத்தோடு நாம் விலகிக் கொள்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே கோடம்பாக்கத்தில் இங்கே புலியூர் பக்கத்தில் ஒரு பிள்ளை, ஒரு பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருந்ததான ஒரு பிள்ளை, அந்த குடும்பம் முழுவதும் சபைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு திடீரென்று பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியம் பிடித்து பைத்தியமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. அந்த குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்து சபைக்கும் வருவாங்க, அங்கே நடக்கிற அந்த பகுதியில நான் நடத்துகிற கூட்டங்களையும் வந்து கலந்து கொள்வாங்க. இப்படியெல்லாம் இருந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீரென்று பைத்தியம் பிடிச்சு, ஸ்கூலுக்கு நல்லா போயிட்டு இருந்த பிள்ளை பைத்தியம் பிடிச்சது. அப்ப பைத்தியம் பிடித்து அவருடைய நடவடிக்கை என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, தினமும் அவ வீட்டில் உட்கார்ந்து கொண்டு தன் கையில ஒரு தலையணை ஒன்று எடுத்து வைத்துக் கொண்டு எல்லார்ட்டையும் என் குழந்தை பாருங்கள், என் குழந்தை பாருங்கள் என்று ஆட்டி ஆட்டி காண்பிக்க ஆரம்பிச்சிட்டா. பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவங்க வீட்டாருக்கெல்லாம் அவமானமாய் பிரச்சனையாயி போச்சு. உடனே என்ன செய்யணும் தெரியாம அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்கிறது என்று சொல்லி. அப்ப நானும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அந்த பிள்ளை நான் உள்ள நுழைஞ்சது என்னையும் பார்த்துட்டு, அங்கிள் என் குழந்தை பாருங்க, அங்கிள் என் குழந்தை பாருங்க அங்கிள் என்று சொல்லி ஒரு தலையணை வைத்து எனக்கு ஆட்டி ஆட்டி காட்டுறான். எனக்கு அதிர்ச்சியா போச்சு. அந்த பிள்ளை எனக்கு நல்லா தெரியும், சின்ன வயசுல அந்த பிள்ளை எனக்கு தெரியும். கடைசியில் இப்படி பைத்தியம் ஆயிடுச்சு. ஆனால் அதற்கு பல காரணங்கள் வரலாம். நான் யோசிச்சு, சில வேளையில சில பிள்ளைகள் தனியா உட்கார்ந்து அப்படியே கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க, தங்கள் எதிர்காலத்தை பத்தி, தங்க மனசுல வருகிற ஆசைகளை அமைதியா உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து கற்பனை பண்ணுவாங்க. அப்படி மிதமிஞ்சி கற்பனை பண்ணும்பொழுது அந்த இடத்துல பிசாஸ் அவருடைய சிந்தனையை பிடித்துக் கொண்டு அவர்கள் என்ன யோசிச்சாங்களோ அதை அப்படியே மனநிலைமை மாத்தி விட்டுடும். அப்படி செய்யறது உண்டு. நான் ஒருவேளை இந்த பிள்ளை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஆளே ஒருவேளை இப்படி ஏதாவது யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் முடிச்சிருச்சோம், மைண்டை வந்து பிசாஸ் மாத்தி விட்டுருச்சோ, மனநிலைமை பாதிச்சிருச்சோன்னு கூட ஃபர்ஸ்ட் நான் யோசித்தேன். சரி, எதுக்கும் செக் பண்ணுவோம் என்று சொல்லி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் தலையில கை வச்சா கீழே விழுந்துருச்சு. அப்ப கீழே விழுந்த பிறகு அப்பதான் தெரிஞ்சது, இது வந்து பைத்தியம் அல்ல, பிசாஸ் இந்த பிள்ளையை இப்படி பைத்தியத்தை போல நடக்க வைக்கிறது தெரிஞ்சது. உடனே அந்த பிள்ளையை திருப்பியும் ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு ஜெபம் பண்ணா கீழே விழுகுது, ஆனா பிசாசு போக மாட்டேங்குது. திருப்பியும் ஒப்பு கொடுக்க வச்சு ஒரு ஜெபம் பண்ணா கீழே விழுகுது, போக மாட்டேங்குது. இப்படியே ஒரு மூணு நாலு தடவை ஜபிக்கும் போது கீழே தான் விழுகுதே தவிர போக மாட்டேங்குது. பின்பு நான் பார்த்த இந்த பிசாசு ஏதோ இந்த பிள்ளை மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான பிடிமானம் இருக்கிறது. உடனே அந்த பிசாசை பார்த்து நான் பேச ஆரம்பிச்சேன். ஏ பிசாசு, எப்ப வந்த என்று சொல்லி கேட்டேன். அப்ப அந்த பிசாசு என்கிட்ட பேச ஆரம்பிச்சா, சொல்லிச்சு நான் நேத்து தான் வந்தேன் அப்படின்னு. சரி, உடனே அந்த பிள்ளையோட அம்மா எல்லாம் பக்கத்துல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஆமா பிரதர், நேத்துல இருந்தான் பிரதர் அப்படி இருக்கிறா அப்படின்னாங்க. அவ பிசாசு சொல்றது சரியா தான் இருக்குது, நேத்து தான் வந்தேன்னு சொல்லுது, அதே மாதிரி நேத்துல தான் அவ இப்படி நடந்து கொள்கிறான்னு அவங்க தாயாரும் சாட்சி சொல்றாங்க. சரி, ரெண்டாவது கேள்வி. அப்ப அந்த பிசாச பார்த்து கேட்டேன், நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்டேன். அந்த பிசாசு என்ன பார்த்து சொல்லுது, இவ சினிமா பார்த்துட்டு இருந்தா நான் வந்துட்டேன் அப்படின்னு. ரொம்ப சாதாரணமா சொல்லுது, இவ சினிமா பார்த்துட்டு இருந்தா நான் வந்துட்டேன். உடனே அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களும் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு மாதிரி தடுமாறிட்டாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஆமா பிரதர், நேற்று சாயங்காலம் நாங்கெல்லாம் வீட்டுல உட்காந்து நாங்க எல்லாரும் டிவியில சினிமா பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கு பிறகுதான் இதை இப்படி ஆச்சு அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது வர வேண்டியதுதான். நீங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வரீங்க, காலையில ஆராதனையில கலந்து கொள்றீங்க, சாயங்காலத்தில் நீங்க வீட்டில் உட்கார்ந்து சபையில் ஆராதனை இருக்குது, ஆனா வீட்டில் உட்கார்ந்து டிவியில சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இந்த பிசாசுக்கு தானா வரலது, நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அது இடம் கொடுத்ததுனாலே தேவனுடைய அனுமதியோடு இது வந்திருக்குது, அதனாலதான் இது இவ்வளவு நேரம் துரத்தி போக மாட்டேங்குது. ஏன்னா தேவன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், நீங்க இடம் கொடுத்திருக்கிறீங்க, அதனால பிசாசுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார், அதனாலதான் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சொன்னேன். நான் அல்ல, நீங்க எந்த ஊழியக்காரர் கூப்பிட்டாலும் சரி, இந்த பிசாசை பத்துக்கு துரத்த முடியாது, ஏனென்றால் தேவ அனுமதியோடு வந்திருக்குது, இதுல ஊழியக்காரன் குறுக்கே வர முடியாது. ஆகினால் ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் நாளைக்கு காலையில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து எந்த இடத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்தீங்களோ அதை எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஆராய்ந்து ஒப்பு கொடுத்து உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நாளைக்கு சாயங்காலம் நான் வந்து உங்களுக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் ஆலோசனை சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஜெபம் மட்டும் பண்ணிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா அப்ப நான் ஜெபிச்சாலும் பிசாசு போகாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த காரியம் புரிந்தது, அதனால நான் முயற்சி செய்யல, நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அந்த குடும்பத்துக்காக அந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன். அடுத்த நாள் சாயங்காலம் நான் சொன்னது போலவே திருப்பி அந்த வீட்டுக்கு போனேன். போய் பார்க்கும்போது அந்த பிள்ளை நல்லா தெளிவாக உட்கார்ந்துட்டு இருந்தா, கூப்பிட்டு பேசுனேன், நல்லா சாதாரணமா இருந்தா, தலையில கை வச்சு ஜெபிச்சு பார்த்தேன், கீழே விழுகவே இல்லை, நார்மலா இருந்தா, எல்லாம் தெளிவா இருந்துச்சு. உடனே என்ன நடந்தது என்று கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்க சொன்னது போலவே இன்னைக்கு காலையில் நாங்கள் குடும்பமாக எல்லாரும் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நாங்கள் வீட்டில் குடும்பமா நாங்கள் டிவியில் சினிமா பார்த்துருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்சது தவறுதான், இனி இப்படி நாங்கள் நடக்க மாட்டோம், பிசாசு இடம் கொடுக்க மாட்டோம் என்று எங்களை பாவறிக்கை பண்ணி எங்களை ஒப்பு கொடுத்தோம். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதே இவள் தெளிவாயிட்டா அப்படின்னாங்க. பாருங்க, நான் போய் துரத்தவே இல்லை, பிசாசு துறவே இல்லை. அவங்க இடம் கொடுக்கும் போது அது வந்துச்சு, அவங்க ஒப்பு கொடுத்து அந்த இடத்தை சரிப்படுத்தும் பொழுது அதிலே ஓடி போயிடுச்சு. இதுதான் காரியம். அப்ப பிசாசு ஏன் ஒரு நபரை தாக்குகிறது, ஏன் ஒரு நபருக்குள் வருகிறது என்றால், முதல் காரணம் அதற்கு இடம் கொடுக்கும் போதுதான் அது அப்படி செய்யும். இடம் கொடுக்காமல் வர முடியவே முடியாது. அவிசுவாசியுடைய வாழ்க்கையில அதுதான், அதனால என்ன செய்யலாம். ஆனால் விசுவாசியாய் மாறிவிட்ட பிறகு, கர்த்தரை தேட ஆரம்பித்த பிறகு, நம்ம இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். அதனாலதான் பவுல் இங்க சொல்லும் பொழுது சொல்றால், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். விசுவாசி இடம் கொடுத்தாதான் அது வருமே தவிர, இடம் கொடுக்காமல் அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:20-21.
அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்.
அதுக்கு முந்தின வசனத்தில் படிக்கலாம்.
அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல
அது அப்புறம் போம்
உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஜாதி பிசாசு
ஜபத்தினாலும்
உபவாசத்தினாலேயுமின்றி
மற்ற எவ்விதத்தினாலும்
புறப்பட்டு போகாது என்றார்.
பிசாசுகளில் பல வகைகள் இருக்கிறது, புரியுதுங்களா? பிசாசுகளிலே பல வகைகள் இருக்கிறது. எல்லாமே ஒரே பிசாசுன்னு சொல்லிட முடியாது, அதிலே பல வகைகள் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த ஜாதி பிசாசு, புரியுதுங்களா? இந்த ஜாதி பிசாசு. அப்போ அதுலேயே பல வெரைட்டி இருக்குது. சிலது பலவீனமான ஆவிகள். இப்ப பைபிளே பார்த்தீங்கன்னா நிறைய விதம் சொல்லுது, பலவீனப்படுத்துகிற ஆவிகள், அசுத்தாவிகள் இருக்குது, பிசாசு, சாத்தான், எல்லாமே வேற, புரியுதுங்களா? அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆவிகளிலேயே பல வகைப்படுகும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வல்லமை உண்டு, எல்லாமே ஒண்ணு கிடையாது. அப்போ இந்த இடத்துல இங்க இவனுக்கு பிசாசு பிடித்து இவனை கொல்லுகிறதற்கு அநேக முறை இந்த பிசாசு முயற்சி செஞ்சது. அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் இவனை தள்ளி இவனை கொல்லுகிறதற்கு முயற்சி செஞ்சது. ஆனால் இந்த வாலிபனை இயேசு கிறிஸ்துவின் சீஷனிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவங்களால் துரத்த முடியவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மலையில ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் இறங்கி வந்த உடனே அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துட்ட வந்து நிக்கிறார். அப்ப துரத்தி விட்டுட்டார். துரத்தி விட்ட பின்பு சீஷர்கள் கேட்கிறாங்க, ஏன் எங்களால துரத்த முடியல? அதுக்கு இயேசு கிறிஸ்து ரெண்டு பதில் சொல்றார். ஒன்று, உங்கள் அவிசுவாசத்தை நிமித்தம். ரெண்டாவது, பர்டிகுலரா சொல்றார், இந்த ஜாதி பிசாஸ், இந்த மாதிரி வகையான கொஞ்சம் பலமுள்ளதான இந்த பிசாஸ் எல்லாம் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமின்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது சீஷருடைய பலவீனத்தை சுட்டிக்காட்டுறார். ஏன் துரத்தலன்னா, உங்களுடைய பலவீனம், எங்கதான் பலவீனமா இருக்கிறாங்க பாருங்க, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க, ஜபத்து பலவீனமா இருக்கிறாங்க, உபவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க, இது எல்லாத்திலுமே அவங்க பலவீனமா இருந்ததுனாலதான் அதை எதிர்த்து நின்று அதை துரத்தி விட இவங்களால முடியாம போயிடுச்சு. அப்போ தேவ பிள்ளைகள், ரெண்டாவது பிசாச ஹேண்டில் பண்றதுக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கை பலமுள்ளதாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. பிசாசுக்கு அதுக்கு ஒரு வல்லமை இருக்குது. அப்போ நம்ம அதை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாக பாத்தீங்கன்னா, தேவ பிள்ளைகள் இப்ப பாத்தீங்கன்னா சிலர் மூலமாய் பிசாசுகள் நிறைய ஓடும். ஆனா சிலர் மூலமா எவ்வளவு பிசாசு ஓடுறது கிடையாது. அப்ப கர்த்தர் வந்து ஒருத்தருக்கு ஸ்பெஷலாகவும் இன்னொருத்தருக்கு சாதாரணமா இருக்கிறாரா? அப்படி கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அவர் ஒரே கர்த்தர் தான். ஆனால் சிலர் கண்டால் பிசாசு நடுங்குகிறது, சிலரை கண்டால் அது பெருசா பயப்படுறது கிடையாது. ஏன் என்று கேட்டால், அவர்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய பலனை வைத்துத்தான் பிசாசு நடுங்கும். பிசாசு ஒரு நபருக்குள் இருக்கிற பலன் என்ன என்பது அதுக்கு தெரியும். புரியுதுங்களா? நமக்குள் இருக்கிற பலன் என்னன்றது அதுக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த பலவீனங்கள் இருக்கிறது. இப்ப விசுவாசம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது, மனதை சார்ந்தது விசுவாசம். ஜெபம், வேத தியானம் அல்லது உபவாசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இது நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவின் பலனை குறிக்கும். விசுவாசம் என்பது நம்முடைய மனதை சார்ந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசின் விஷயத்துல தோல்வி அடையிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, மனதளவிலே விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க. ஒரு பிசாசு இருக்கிறது என்றால், நிறைய பேர் நிறைய ஊழியர்களே சொல்லுகிறேன், தவறான எண்ணங்களிலே அவிசுவாசத்தினால் நிறைஞ்சாங்க. என்ன நினைக்கிறோம், நான் அன்னைக்கு கூட ஒருத்தர் பேசுறத சொல்றாங்க, ஒரு நபர் அவங்களுடைய போதகரும் அந்த குடும்பம் அவங்க போய் பிசாசு செவி துரத்துவாங்க, வந்து அவங்க அப்படியே வியாதி அப்படின்னு வந்து படுத்துருவாங்களாம், பயங்கர பிரச்சனை நெஞ்சு வழி அது இதுன்னு அப்படியே படுத்துருவாங்களாம், எழுதறிங்க முடியாம. நம்ம சபைக்கு வந்த ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு விசுவ ஒரு சபையிலே அப்படி நடக்குதான். அப்ப ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு கேட்டா, நான் போய் பிசாசை கட்டிட்டு வந்தேன் அதனாலதான் எனக்கு இது ஆச்சு அப்படின்னு அப்படி சொல்லி அவங்களே வாயில கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கிறாங்க. நான் சொன்னேன், தவறு. பிசாச நீ துரத்துறதுனால உனக்கு இப்படி வந்து பாதிக்கப்படுறா, நீ என்ன ஊழிய செய்யற இல்லையா? அப்போ பிசாச விட நீ பலவீனமா இருக்கிற நீ ஒத்துக்கிறியா? பிசாசு உன்னை தாக்கக்கூடிய அளவுல நீ இருக்கிறேன்னா, நீ அதை விட பலவீனமா இருக்கிறேன்னு ஒத்துக்கிறியா? அப்ப நீ ஊழியம் செய்யறன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒன்னு சொல்றேன் கவனிங்க, பிசாசு நம்முடைய வாழ்க்கையை நம்ம துரத்துறோம், நம்ம அதுக்கு விரோதமா போறதெல்லாம் நம்ம தாக்குறதுக்கு ஒருபோதும் முடியாது. ஆமென். அப்ப இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாங்க. பிசாசு என்னை தாக்கிடும். சில நேரத்தில் சொல்றேன், சில இடத்துல பிசாசு நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துக்கு அதுவும் முயற்சி செய்யும். பல இடத்துல நானே பார்த்திருக்கேன், சில இடத்துல சில என்ன சொல்றா, சில பெரிய விக்கிரகத்தின் பின்னணியில் இருப்பாங்க அவங்க, போய் அந்த கோயிலுக்கு பயங்கர அர்ப்பணிப்பா இருப்பாங்க, அதுல போய் அதுக்கு அதுக்கு குறி சொல்றவங்களா இருப்பாங்க, அதுக்கு அதுக்கு அதிகமான வல்லமை தன்மையில சுமந்துட்டு இருப்பாங்க பிசாசு. அந்த நபர்களை சந்திக்கும் பொழுது சில வழியில பிசாசு சவால் விடும், எங்கிட்டயே பார்த்திருக்கேன், சில வழி சவால் விட சொல்லும், என்ன துரத்திற்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்கும். நான் யார் தெரியுமா சொல்லும், குறிப்பிட்ட பேரை சொல்லும், இந்த கோயில் அதெல்லாம் சொல்லும், நான் தான் இது, என்ன துரத்திற்கு நீ வந்துட்டியா, என்ன யாரும் தெரியுமா உனக்குங்கும், எதுக்கு தெரியுமா அப்படி சொல்லுது, வேற ஒண்ணு இல்ல, அது பயப்படுது, பயந்துட்டு எங்க துரத்திட்டு போறாங்களோ சும்மா பயமுறுத்துது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நம்ம அதை கண்டு நம்ம அவிசுவாசப்பட்டு விட்டால், ஐயோ இதுவா அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா சொல்றேன், ஒண்ணு நடக்காது. இன்னைக்கு உலகத்தில் சொல்றேன், எல்லா விதமான ஆவிகளும் ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நான் எத்தனை உண்மையில் சொல்றேன், புறஜாதி ஜனங்கள் வழங்குகிற எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நான் பார்த்திருக்கேன், சந்திச்சிருக்கிறேன், கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கிறேன், அவங்க வணங்குகிற எல்லாத்தையுமே. அப்போ அந்த ஆவிகள் சில நேரத்தில் வந்து பயமுறுத்தும், நான் யார் தெரியுமா, நான் காளி வந்திருக்கிறேங்க, நான் காட்டேரி வந்திருக்கிறேங்க, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும், அது அப்படியே வெளிப்படையா காட்டும். அந்த காரியத்தை கண்டு நாம அவிசுவாசப்பட்டால் தான் அது நம்மளை ஜெயிக்க முடியும். நீ யாரா இருந்தாலும் அப்பாலப சாத்தானேன்னா ஆட்டோமேட்டிக் அடங்க, ஆட்டோமேட்டிக் அது ஓடிதான் போகும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தில் பலவீனமா இருந்தால் நம்ம அது ஜெயிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு தேவ பிள்ளை, எந்த பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது என்ற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அந்த கான்பிடன்ஸ் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலையும் இன்றி சாதி பிசாசு போகாது. அப்ப நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தாதான் உங்களுக்கு தேவ பலன் இருக்கும், அந்த தேவ பலன் தான் உங்களுக்கு சரியான விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்ப நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும். அதிகமா சொல்றேன், ஜெப வாழ்க்கையை நீங்கள் ஒரு சீராக காத்துக்கொள்ள வேண்டும். அதை காத்துக்கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கை பலமுள்ளதா இருக்கும், எந்த சத்துருவும் உங்களை மேற்கொள்வதற்கு ஒருபோது வாய்ப்பு கிடையாது. ஆமென். எந்த சத்துருவம் மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், எந்த சத்துருவம் மேற்கொள்ளுகிறதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் சரி, அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும். எவ்வளவு பயங்கரமான ஒன்னு சொல்றேன், இங்க ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீடு, இந்த பக்கத்து வீடுல இந்த காம்பவுண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் ஒரு வாலிப பிள்ளை இருந்தார் இதே காம்பவுண்ட்ல, நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ல. அப்போ அந்த பிள்ளைக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் இறங்குச்சு. இறங்கி வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிடுச்சு. அப்புறம் ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க அப்பா அம்மாவை குத்துறதுக்கே வந்துருச்சு. அவங்க அலறி அடிச்சுட்டு தப்பிச்சம் பொழைச்சும் சச்சு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து பயந்துட்டாங்க, என்ன நடக்க போதுன்னா கத்தி எடுத்துட்டு வந்து குத்துறதுக்கு அவங்க அப்பா அம்மாவையும். அவங்க தப்பிச்சு உயிர் தப்பிச்சுட்டு ஓடி வந்தாங்க. அப்புறம் நான் சர்ச்சுக்கு வந்து அலர்னோடனே அப்புறம் பாஸ்டர் என்னதான் போய் தம்பி அதை பாரு என்ன நடக்குதுன்னு, நான் தான் வந்தேன் இங்க வந்து பார்த்து இதே காம்பவுண்டுக்குள்ள இது ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னால இருக்கும். வந்து பார்த்தா பயங்கர ஆக்ரோஷமா இந்த பிள்ளை நிற்குது. நான் வந்து பாக்குறேன், டேப்ப திறந்துட்டு அதுக்குள்ள அப்படி உட்கார்ந்துட்டு பிசாஸ் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது. சட சடன் தண்ணி ஊத்துது, அதுல அப்படியே உட்கார்ந்து அப்படியே முறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பாக்குறேன், பயங்கரமா இருந்தது பிசாசு. உள்ள வந்து இயேசு நாமத்தில் எழுந்துதான்னு ஆட்டோமேட்டிக்கா பிசாமி எழுந்து வந்தது. பிடிச்சு கூட்டிட்டு போய் சர்ச்சில் உட்கார வச்சோம். எதுக்கு சொல்றது கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் எப்படி மிரட்டுற பிசாசா இருந்தாலும் நமக்குள் தேவ பலன் இருந்தால் நம்ம வார்த்தைக்கு அது கட்டுப்பட்டு தான் ஆகும். ஆமென். கண்டிப்பா சொல்ல, கட்டுப்பட்டு தான் ஆகும். எப்படிப்பட்ட ஆவியா இருந்தாலும் நமக்குள்ள அந்த சரியான விசுவாசம், நமக்குள்ள அந்த பலன் இருந்தால் கண்டிப்பா அது நடக்கும். அதனால என்ன சொல்லு கேட்டீங்கன்னா, உங்கள் ஜெபத்தை நீங்கள் சீராய் அமைத்துக் கொண்டால் பிசாசு உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலையும் இன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஜெபிக்கணும், ஜெபத்தை காத்துக்கொள்ளுங்கள். பிசாசு கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுப்படுமே தவிர உங்களை எதிர்த்து தாக்கவே மேற்கொள்ள முடியாது. சரி, இரண்டாவது காரியம் ஜெபம் உபவாசம். மூணாவது காரியம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6 அதிகாரம், ஏற்கனவே படித்த காரியம்தான், 11வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க,
பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க
திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல
துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும்
இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
அப்ப பாத்தீங்கன்னா, தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க
எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் அடிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
ரெண்டு தடவை சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி, தீங்கு நாளில் அவனை ஜெயிக்கும்படிக்கு அவனை மேற்கொள்வதற்காக இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். முதல்ல சொன்ன பிசாசுக்கு நாம இடம் கொடுக்காம இருக்கணும். ஆனா இப்ப மூணாவது இங்க வரும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு இடம் கொடுக்காம இருந்தா போதாது, நம்முடைய பலத்தை அதிகரிச்சா போதாது, அவனுக்கு எதிர்த்து நிற்கிறதற்கு நம்ம பலம் உள்ளவங்களா இருக்கணும். அதாவது பிசாசு நம்மை தாக்காதபடி நமக்கு ஜெபம், அது நமக்கு பாதுகாப்பு. நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள மட்டும் இருந்தா போதாது, நம்ம அவனை விரட்டி அடிக்கக்கூடிய லெவல்ல நம்ம இருக்கணும். நம்ம போய் அவனை அட்டாக் பண்ணி விரட்டி கூடிய லெவல்ல நம்ம இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யுதுன்னா, எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, எதிர்த்து நிக்கணும். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறதற்கு நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு வந்து அவன் தாக்கும் பொழுது நமக்கு பலன் இருந்தால் பாதுகாக்கப்படுகிறோம், ஆனால் அவன் துரத்தி அடிக்கப்படுகிறதற்கு நாம கண்டிப்பா எதிர்த்து நிக்கத்தான் வேண்டும். ஏன்னா யாக்கோபு எழுதின நிருபம் 4:7 இப்படி சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவனை எதிர்த்து நின்னாதான் ஓடிப்போவானே தவிர, நம்ம ஜஸ்ட் அப்படியே நமக்கு பாதுகாப்பு வச்சுட்டே இருந்தோம்னா ஓடி போக மாட்டான், அவன் தாக்கிட்டே தான் இருப்பான். நம்ம திருப்பி எதிர்த்து நின்னாதான் அவன் திருப்பி அவன் ஓடி போவான். அப்ப நம்ம ஜஸ்ட் அவனை வந்து நம்ம பாதுகாப்பு இருந்துட போதாது, அவனை நிக்க விடாம நம்ம துரத்தணும். ஆமென், துரத்தணும் நம்ம. அப்ப அவனை துரத்துறதுக்கு நம்ம எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடி போவான். அப்ப அது துரத்திற்கு அந்த எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிக்கணும் என்று சொல்லி கேட்டால், தேவன் கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டுதான் அவனை நாம் எதிர்த்து நிற்க முடியும். அப்ப இங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னது? எபேசி நிருபத்தில் பார்க்கும் பொழுது, சத்தியம் எனும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதி எனும் மார்க்கவசத்தை நீங்கள் தரித்தவர்களாகவும், அடுத்தது மூணாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாகவும், ரட்சணியம் எனும் தலை சீராவையும் வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லையா. அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாகவும் வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டவர்களாகவும் இருங்கள். அப்ப பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் ஒரு ராணுவ வீரனுக்குரிய எல்லா விதமான பாதுகாப்பு அம்சங்களும் இந்த இடத்துல சொல்றார். அப்ப ஒரு ராணுவ வீரனை போல ஒரு தேவ பிள்ளை பிசாசுங்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை வேத வசனமாகிய உபதேசத்தை உங்கள் வாழ்க்கையிலே உறுதியாய் உடையவர்களாய் இருக்கணும். நீதி என்னும் மார்க்கவசம், தேவனுடைய சமூகத்தில் நாம் நீதிமானாக நம்ம நிலைச்சிருக்கணும், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் நம்மை காத்துக்கொள்ளணும். அடுத்தது சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சை, எப்பொழுதும் கர்த்தருக்கென்று ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். இப்ப பாதரட்சைங்கிறது ஆயத்தத்தை குறிக்கும். எப்படி வெளியில வரும்போது கடைசியான செருப்பு. அப்ப செருப்பு போட்டா ஆயத்தம் அர்த்தம், தலைவாரும்போது ஆயத்தம் அர்த்தம் கிடையாது. தலைவாரிட்ட பிறகு அப்புறம் ட்ரெஸ் மாத்திரத்தை கூட இருக்குது. அப்ப தலைவாரது ஆயத்தம் கிடையாது, ட்ரெஸ் மாத்திரது ஆயத்தம் கிடையாது, குளிக்கிறது ஆயத்தம் கிடையாது, அதெல்லாம் ஆயத்தம் கிடையாது. செருப்பு போட்டாதான் அந்த நபர் வெளியில போறதுக்கு ரெடின்னு அர்த்தம் இல்லையா. அப்ப இந்த செருப்புங்கிறது ஆயத்தம். அப்போ இந்த இடத்தில் சுவிசேஷம் என்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை, அப்ப நம்ம கர்த்தரை சந்திக்கிறதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, ரட்சணியம் என்னும் தலை சீரா, நமக்கு ரட்சிப்பு தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு, கர்த்தருக்குள் நமக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நமக்கு பாதுகாப்பு. எல்லாத்துக்கு மேல பார்க்கும் பொழுது அவனை வெட்டி வீழ்த்துவதற்கு வேதவசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப தேவ பிள்ளைகள் வசனத்தினாலும் நம்முடைய ரட்சிப்பினாலும் நம்முடைய நீதியிலே நிலைத்திருக்கிறதிலும் கர்த்தரை விட்டு விலகாமல் ஜீவிக்கிறதிலும் வசனத்திலே நிறைந்திருக்கிறதிலும் எப்பொழுதும் நீங்கள் ஆயத்தமா இருந்தால், நிச்சயமா சொல்றேன், பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஆட்டோமேட்டிக்கா ஓடி போவான். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் மூணாவது பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கை சரியான விதத்தில் கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஐக்கியப்பட்டிருந்தால்தான் பிசாசு எதிர்த்து நிற்க முடியும், நம்ம எதிர்த்து நிற்க முடியாதபடி நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் ஓடி போவான். அடுத்தது நாலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். நாலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வாசிக்கலாம்.
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி,
இப்பொழுது
ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும்,
அதற்கு தப்பும்படி
தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
கடைசியாக பிசாசை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணி கடைசி எப்படி வெற்றி பெறுவது, ஜெயிக்கிறது எப்படி என்று கேட்டால், இங்கே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு வருகிறான். என்ன செய்கிறானா, இரவும் பகலும் அவர்களை குற்றம் சாட்டுகிறானா, குற்றம் சாட்டி அவர்களை வீழ்த்துகிறதற்கு முயற்சி செய்கிறான். நல்லா பாத்தீங்கன்னா, பிசாசு ஒரு தேவ பிள்ளையை வீழ்த்துகிறதற்கு குற்றம் சாட்டிதான் அவன் வீழ்த்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், குற்றம் சாட்டிதான் அவர்களை வீழ்த்துகிறான். இப்ப ஏற்கனவே ஒரு சம்பவத்தை சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே, ஒரு பிள்ளை அந்த பிசாசு பிடிச்சு பைத்தியத்தை போல இருக்கும் பொழுது இது என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி கேட்டீங்களானால், இந்த பிசாசு கர்த்தருக்கு முன்பாக குற்றம் சாட்டியிருப்பான். என்ன குற்றம் சாட்டியிருப்பான்? பார்த்தீரா, உடைய பிள்ளையை, உம்முடைய பிள்ளைன்னு சொல்லிடுறே, நான் அந்த பிள்ளையை பிடிக்க போறேன். நல்லா கவனிங்க, பிசாசு ஒரு நபரை பிடிக்கிறது என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் மேல சுலபமா நினைச்சதை கை வைக்க முடியாது. அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையின் மேல் கை வைக்கணும்னா ரட்சகரிடத்துல அனுமதி வாங்கணும். அவர்கிட்ட அனுமதி வாங்காம ரட்சிக்கப்பட்டவங்க மேல கை வைக்கவே முடியாது. ரட்சிக்கப்படாதவங்க மேல அனுமதி விஷயத்துல கை, அதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நினைச்ச நேரத்தில் என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க மேல கை வைக்கணும்னா ரட்சகரிடத்துல அனுமதி வாங்காமல் ரட்சிக்கப்பட்டவங்க மேல கை வைக்கவே முடியாது. இது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, இதுதான் காரியம். இப்ப யோபுவின் விஷயத்துல பாருங்க, அப்ப யோபுவுக்கு விரோதமாய் பிசாசு என்ன செய்யற, குற்றம் சாட்டுகிறான். அவன் விருதமாகவும் சேவிக்கிறான். நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர், ஆகினால்தான் அவனுமை சேவிக்கிறான். அப்ப நீர்மலான் போய் அவனுக்கு விரோதமாக உம்முடைய அவனை நான் தொட்டாக அவன் உம்முடைய முகத்துக்கு நேராக உண்மை தூஷிக்கானோ பாரும் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான் இல்லையா. பிசாசு போய் யோபுவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அதே போல பாருங்க, புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்கனாக்க லூக்கா 22:31-32 பார்க்கும் பொழுது, சாத்தான் சீஷர்களை புடைக்கிறதுக்கு நினைச்சான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து அனுமதி கேட்கிறான். பைக்கலாத 21:31-32
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே
சீமோனே சீமோனே,
இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல,
கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல,
சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்
அப்ப பாத்தீங்கன்னா சாத்தான் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். அப்போ ரட்சகரிடத்துல வந்து அனுமதி கேட்கிறான். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறவன். அப்ப அவனை தொடுகிறதற்கும் சீஷர்கள் எல்லாரையும் தொடுகிறதற்கும் அவனால முடியல. அப்ப பேதுரு மட்டும் கிடையாது, சாத்தான் உங்களை அப்படின்னா 12 பேரையுமே புடைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவ வந்து அனுமதி கேட்கிற, உடைய சீஷர்களை நான் தொட போறேன், உடைய சீஷர்களை நான் இன்னைக்கு சோதிக்க போறேன் என்று பிசாசு வந்து இயேசு கிறிஸ்துவத்துல அனுமதி கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அனுமதி கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, ஆனாலும் பேதுருவே உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன்கிற. அப்ப பிசாசு நம்மை கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையை தொடவே முடியாது. அப்ப அது அனுமதி கேட்கும் போது நியாயமா கேட்கும், இவன் என்னுடைய காரியத்தை செய்கிறான், ஆகினாலும் நான் இவனை தாக்குவதற்கு நீ எனக்கு அனுமதி தர வேண்டும். அப்ப அதுல நியாயம் இருந்தால் கர்த்தர் வேற வழி இல்லாமல் அனுமதித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் கர்த்தர் வருகிறார். நியாயம் இருந்தால், நியாயம் இல்லைனா கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவன் அநியாயமே கேட்டு அனுமதிக்க மாட்டார். நியாயம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், கர்த்தர் அனுமதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் கர்த்தர் தள்ளப்படுகிறார். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அந்த நேரத்தில் அந்த நபரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அப்ப நல்லா கவனிங்க, இப்ப இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பிசாசு என்ன செய்யறான், இரவும் பகலும் தேவ பிள்ளைகளின் மேல் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறானாம். இரவும் பகலும் குற்றம் சாட்டிட்டே இருக்கிறானாம். என்ன உடைய பிள்ளைய பார் இதை செய்யறான், உடைய பிள்ளைய பார் அதை செய்யறான், உடைய பிள்ளைய பார் இதை செய்யறான் என்று நம்மை குறித்து பிசாசு கர்த்தரிடத்தில் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த குற்றம் சாட்டும் பொழுது எப்படி செய்கிறது, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க என்றால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவ பிசாசை எப்படி ஜெயிக்கிறது என்று சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிசாசை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. அப்ப இயேசுவின் ரத்தம் எப்படி நமக்கு ஜெயிக்க உதவி செய்கிறது என்று சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது பிசாசுக்கு குற்றப்படுத்துகிறதற்கு வகை காணாமல் போய்விடும். அப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இருக்கிற வரைக்கும் சிறு சிறு தவறுகள், சிறு சிறு குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வப்போது வரத்தான் செய்யும், வராம இருக்கவே இருக்காது. சில தவறுகள் வரும், சில குறைவுகள் வரலாம். ஆனால் உடனே நம்மை தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே நாம் கழுவப்பட்டு விட்டால் பிசாசுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நம்ம அப்படி செய்யாமல் அப்படியே இருப்போமானால், நான் சொல்றேன், பிசாசு நம்மை குற்றப்படுத்தி விடுவான். கர்த்தர் வேறு வழி இல்லாமல் அனுமதித்து விடுவார். அப்படி அனுமதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை பிசாசினால் தாக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு உண்டாயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையிலே சொல்றேன், என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே கவனமாய் என்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒரு தவறு என்று ஒன்று வருகிறது என்றால் உடனடியாய் சரி செய்து கொள்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும். உடனடியாய் அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடனடியாய் நம்மை ஆராய்ந்து பார்த்து இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடனடியாய் அதை சரி செய்து கொள்வதில் ஜாக்கிரதையாயிருந்தால் பிசாசு மேற்கொள்ள முடியாது. இல்லாம நாள் பட்டு போனால் அந்த காரியத்தை குறித்து நிர்விசாரமாக இதனால என்ன அதனால என்ன தன் குறைவுகளை குறித்து காரணம் சொல்லி நியாயப்படுத்த நினைச்சு, இது இவங்க செய்யலையா அவங்க செய்யலையா நான் மட்டுமா செய்யறேன், இப்படி பல காரியங்களை சொல்லி நியாயப்படுத்தி குறைவுகளோடையே நம்முடைய வாழ்க்கையில விசாசிக்கு இடம் கொடுத்த காரியத்திலேயே அப்படி இருந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் திடீரென்று அவன் குற்றம் சாட்டும் பொழுது நாம மாட்டிக்குவோம். அவன் குற்றம் சாட்டும் பொழுது மாட்டிக்கொள்வோம். அப்ப நம்ம தப்பிக்கிறதுக்கு வகை இருக்கவே இருக்காது. அப்ப இவங்க எப்படி ஜெயிச்சாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு தங்கள் வாழ்க்கையை சாட்சி உள்ளதாய் மாற்றிக்கொண்ட அந்த அறிக்கை, அந்த வசனத்தினாலும் அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். அப்ப நம்ம கடைசியை ஜெயிக்கணும்னா எப்பொழுதும் உங்களை அடிக்கடி ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை அடிக்கடி சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு நான் முதல் ஸ்தானம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேனா, கர்த்தர் என் வாழ்க்கையிலே பிரதான இடத்தில் இருக்கிறாரா, அல்லது ஒரு மனுஷன் அல்லது ஒரு காரியம் அல்லது ஒரு பாவம் ஏதாவது என் வாழ்க்கையிலே இடத்தை பிடித்திருக்கிறதா, செக் பண்ணணும். செக் பண்ணி கர்த்தருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து கர்த்தருக்கு விட நம்ம வாழ்க்கையில் வேறு எதையும் முக்கியப்படுத்தாமல் கவனமாய் காத்துக்கொண்டால் நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடமே இல்லை. இல்லைனா பிசாசு நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஏமாந்திருக்கும் போது அவன் முந்திக் கொள்வான். நீங்க முந்தி சாதாரண கேர்லெஸ்ஸா நிர்விசாரமா இருக்கும் போது அவன் முந்திக் கொள்வான். அவன் முந்திக் கொண்டால் அப்புறம் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதாய் இருக்கும். நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகிறது. சில காரியத்தில் வரும்பொழுது சாதாரணமா இருக்குது, கேஷுவல் அப்படி விட்டுறாங்க, தங்களை சரிப்படுத்திக் கொள்ள நினைக்கிறது கிடையாது. ஒரு காரியத்தை சொல்லும்போது தவறை சுட்டி காட்டும் பொழுது சரிப்படுத்திக் கொள்வதற்கு தீவிரம் காட்டுறது கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கிறது, அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கிறது. ஒரு நாள் வரும் திடீர் என்று சொல்லி பிசாசு அவங்க வாழ்க்கையில வந்து கை வச்சாக்க அப்புறம் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்ற சபையில ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் சொல்றேன், அதை சீரியஸா எடுத்துக்கொள்ளணும், சீரியஸ் எடுத்துக்கொள்ளணும். சொல்ற சபையில லேட்டா வராதிங்க, டைமுக்கு வாங்க அப்படின்றோம். அதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். அப்போ அது என்ன சொல்றதுனா, அது வந்து கர்த்தருக்கு கீழ்படுகிற காரியம், மனுஷனுக்கு கிடையாது, கர்த்தருக்கு கீழ்படுகிற காரியம். அப்ப அந்த விஷயத்துல வந்து கர்த்தருக்கு கீழ்படியும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை, தேவ வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம நிற்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். இல்லனா கத் பிசாசன் செய்ய பாருங்க, பாத்தீரா உங்களுடைய பிள்ளை உங்களுடைய காரியத்தில் அவ்வளவு அசட்டையா இருக்கிறாங்க பாத்தீரா அப்படின்னு கேட்டா கத்தர் இல்ல இல்ல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கத்தர் போய் சொல்ல மாட்டாரு, நமக்காக நம்மளை காப்பாத்துறதுக்கு கத்தருடன் போய் சொல்ல மாட்டாரு. கத்தர் உண்மை உள்ளவர், ஆமேன். கத்தர் நீதி உள்ளவர், நம்மளை காப்பாத்துறதுக்காக அவர் போய் சொல்ல மாட்டார், அவளே செய்ய மாட்டார். அப்ப கத்தர் வந்து நம்ம தவறுனா, அது உண்மையிலே தவறு இருக்கிறது என்றால் கத்தர் அதை அங்கீகரிக்கத்தான் செய்வார். பிசாசுகிட்ட நியாயம் இருக்கிறது என்றால் கர்த்தர் என்ன செய்வார்? கண்டிப்பா அங்கீகரிக்கத்தான் செய்வார். அப்ப பிசாசு சொல்லுவோம், அப்ப எனக்கு உங்களுடைய பிள்ளையின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, செய்வோம். சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன கீழ்ப்படியாமை, சின்ன காரியம், அது போதும் பிசாசு மேற்கொண்டு விடுவதற்கு. அதனாலதான் எப்பொழுதும் உங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு சின்ன விஷயத்தை கர்த்தர் சொன்னாலும் அதை தனியாய் உட்காருங்க, சிந்திங்க, யோசிங்க, இது தவறுதானா என்பதை ஆராய்ந்து பாருங்க. உங்க மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் இது சரியா தவறானு. அது தவறு என்று சொல்லிவிட்டால் உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்படவும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படவும் ஒப்புக் கொடுத்தால் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். இல்லைனா பிசாசு நம்மை ஜெயித்துவிடும்.
அதனால் இதுதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம். பிசாசுக்கு எந்த விஷயத்தில் இடம் கொடுக்காமல் அவனை ஜெயிப்பதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை. அதை விட்டுவிட்டு நம்ம பிசாசினால் மேற்கொள்ளப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருப்போம். எல்லாரும் எடுத்து நிற்கலாம். சூத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹாலேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது, இது கடைசி காலமாக இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையிலே பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தோற்று போகக்கூடாது, ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். நாம் என்றைக்குமே ஜெயிக்க வேண்டும், தோற்று போகக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்திலும் சொல்றேன், பிசாசு நம்மை வீழ்த்தலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறான். எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறான். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்ள வேண்டும். அவன் நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு நாம் காணப்பட வேண்டும். சோத்திரம். அவன் நம்மை வீழ்த்துகிறதற்கு பல வகை தேடுகிறான், ஆனால் நாமோ கவனமா இருக்கணும். முதல் காரியம் எப்படி கவனமா இருக்கணும், அவனுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே சரியான விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் உங்கள் பலத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நீங்கள் அவனை எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தின் மூலமாக அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும். நாலாவது காரியம் பார்க்கும் பொழுது, அவன் உங்களை மேற்கொள்ளுகிறதற்கு இடமுண்டாகாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை அனுதினமும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை, ஒவ்வொருவரும் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், ஒரு விசை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எந்த ஒரு சிறிய காரியத்தையும் கூட, ஒரு சின்ன காரியம் என்று சொல்லி எதை விடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு மன்னிக்கப்படவும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு மன்னிச்சிடுங்க என்று கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்னை கழுவிடுங்க என்று கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. முற்றிலுமாக, முற்றிலுமாக உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்பா, இயேசு என்ற நாமத்தினால் எனக்கு மன்னிச்சிடுங்க, கேளுங்க. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு மன்னிச்சிடுங்க, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவிடுங்க, என்னை கழுவிடுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவிடுங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு மன்னிச்சிடுங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவிடுங்க, என்னை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹௌரா பாபா பா ஷபாரா மால் ஹராதாரி மாலாபா மிஷேகாதா ராகாபா ஹந்தாராத ரீஹாமாபா. ஓ, எல்லாரும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சின்ன கீழ்ப்படியாமை கூட பிசாசுக்கு ஆதாயமாய் போய்விடும், சின்ன கீழ்ப்படியாமை கூட அவனுக்கு வசதியாய் போய்விடும். சின்ன காரியத்தில் சொல்ற உங்க வாழ்க்கையை நீங்கள் கவனமாய் காத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம் ஆண்டவர், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கணக்கு கேட்பார். சபையிலே நாம் சொல்லப்படுகிற காரியங்கள், வேத வசனத்தில் கர்த்தர் கொடுக்க சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் கவனமாய் ஒப்பு கொடுத்து விடுங்கள், கவனமாய் ஒப்பு கொடுத்து விடுங்கள். சின்ன விஷயத்திலே பிசாசுக்கு அவன் குற்றப்படுத்துகிறதற்கு காரணத்தை நாம் உண்டு பண்ணக்கூடாது. சோத்திரம் ஆண்டவரே, நாங்களுமை சோத்தரிக்கிறோம். எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை நேரத்திலும் அப்பா பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்கள் வாழ்க்கை இருக்கட்டும்பா. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தினாலும் சரியான விசுவாசத்தினாலும் எங்களை பாதுகாத்துக் கொண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறதற்கு திராணி உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்கள் இருக்க உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் எங்களை குற்றப்படுத்துகிறதற்கு வகை காணாதபடி ஒவ்வொரு நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்துக் கொண்டு எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கை உமக்கு முன்பாய் பரிசுத்தம் உள்ளதாய் நீதி உள்ளதாய் நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைகளை எங்களை ஒவ்வொரு நாளிலும் பாதுகாப்பாய் நடத்துவதற்காய் சோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.